ஓம் சாந்தி. செப்டம்பர் 1, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தர்மம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. இந்த ஞானத்தை உங்கள் குடும்ப அங்கத்தவர்களுக்கு கொடுங்கள். உங்களுக்கு சமமானவர்களுக்கு நன்மை அளியுங்கள். கேள்வி: எந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் குழந்தைகளாகிய உங்களின் ஸ்திதியை நிலையானதாகவும் ஸ்திரமாகவும் ஆக்க முடியும்? பதில்: உங்கள் ஸ்திதியை நிலையானதாகவும் ஸ்திரமானதாகவும் ஆக்குவதற்கான தந்தையின் ஸ்ரீமத் குழந்தைகளே, தினமும் அதிகாலையில் எழுந்திருந்து தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி பாபா உங்களுக்கு கூறுகின்ற அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் உங்களுக்கு பயனற்ற வீணான எண்ணங்களே ஏற்படும். இதனாலேயே பாபாவின் அறிவுரையானது, குழந்தைகளே, நடந்தும் உலாவியும் உணவு தயாரிக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் ஒரே ஒரு பாபாவை மாத்திரமே நினைவு செய்வீர்கள் என தினமும் அதிகாலையில் எழுந்திருந்து உங்களுக்குள் சத்தியம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையே, ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை என்பதையும் அவரே அதி மேலானவர் என்பதையும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவருக்கே மக்கள் கூறுகிறார்கள் ஓம் நம சிவாய. அவர்கள் அவரை தந்தை எனவும் அழைக்கிறார்கள். அந்த தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். அவர் தூய்மையாக்குபவர் எனவும் ஞானக்கடல் எனவும் அழைக்கப்படுகின்றார். நீங்கள் இப்பொழுது அவருடன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை விளங்கப்படுத்த வேண்டும். ஒரு கீதை பாடசாலையில் அவர்கள் 6 அடி உயரமான ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தை வைத்திருக்கிறார்கள். உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தையாக காட்டப்பட்ட பொழுதிலும் அவரே கீதையின் கடவுள் என்றும் கூறுகிறார்கள். அவ்வாறாயின் அவர் எப்பொழுது கீதையை கூறினார்? அவருடைய குழந்தை பருவத்திலா, அல்லது அவர் 6 அடி உயரமாக இருந்த பொழுதா? ராதையும் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரு ஜோடி ஆவார்கள். ராதை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்ன உறவு முறை? அவர்கள் ராதையை இறைவி எனவும் ஸ்ரீ கிருஷ்ணரை இறைவன் எனவும் அழைக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலுள்ள உறவு முறை என்ன? இதனை எவரும் அறிய மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையின் செய்தியை கொடுத்திருப்பின் அவர் அதனை எப்பொழுது கொடுத்தார்? நீங்கள் அத்தகைய கேள்விகளை கேட்கும் பொழுது பிரம்மா குமார்களையும் குமாரிகளையும் தவிர வேறு எவராலும் அவர்களை கேட்க முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மகாராஜாக்கள் அனைவரும் சன்னியாசிகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக வணங்குகிறார்கள். இந்த கேள்வியை கேட்கின்ற தைரியம் அவர்களில் எவருக்கும் இல்லை. உங்களுக்கு தைரியம் உள்ளது. பிரம்மா குமாரிகளிடம் அதிக அளவு ஞானம் உள்ளது என்றும் அவர்களால் படைப்பவரின் படைப்பினதும் ஞானத்தையும் கொடுக்க முடியும். அவர்கள் அவருடைய வாழ்க்கை சரிதத்தை கூறுகிறார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். உங்களால் அவர்களிடம் கேட்க முடியும், அவர் எப்பொழுது வந்தார்? அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடி அவரை வழிபடுவதனால் அவர் வந்திருக்க வேண்டும். இதனாலேயே சிவனின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஷிவ் பாபா அசரீரியானவர். அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆகவே அவர் நிச்சயமாக ஒரு சரீரத்தில் பிரவேசித்திருக்க வேண்டும். அசரீரியானவருக்கு எவ்வாறு ஒரு பிறந்த நாள் இருக்க முடியும்? ஆத்மாக்கள் அமரத்துவமானவர்கள். பிறப்பு இறப்பு உள்ள பொழுதே ஒரு பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்னும் காரணத்தினால் ஓர் ஆத்மாவிற்கு பிறந்த தினம் இருக்க முடியாது. அது ஆத்மாவின் பிறந்த தினம் என்று உங்களால் கூற முடியாது. சிவன் அசரீரியானவர். அவரை காட்டுவதற்கு மக்கள் ஒரு நீள்கோள உருவத்தை வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் இங்கிருந்து உங்கள் வீட்டிற்கு சென்று நீங்கள் உங்களின் வேலையிலோ அல்லது வியாபாரத்திலோ ஈடுபடும் பொழுது இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியிலிருந்து நீங்கி விடுகின்றன. நீங்கள் இந்த விஷயங்களை கடைவதில்லை. பலர் தங்களுடைய குருமார்களின் சங்கிலியில் சிக்கி உள்ளார்கள். கேட்கவும் வேண்டாம். அப்பாவி உதவியற்ற தாய்மார்கள் கபிலம் கபடமற்றவர்கள் ஆவார்கள். அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம், மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், ஆனால் அவர் யார், அவர் எப்பொழுது வந்தார், அவர் என்ன செய்தார்? ஜெயந்தி என்றால் ஒரு பிறப்பு என்பதாகும். அவர்கள் அசரீரியான சிவனின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். அவர் அசரீரியானவர் என்பதால் அவரது பிறந்த தினத்தை எவ்வாறு கொண்டாட முடியும்? அவர் யாரில் பிரவேசிக்கின்றார்? ஓர் ஆத்மா சரீரம் ஒன்றில் பிரவேசிப்பதே ஒரு பிறப்பு என்று கூறப்படுகிறது. ஆத்மா என்றால் ஆத்மாவே. ஓர் ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஆத்மா ஒரு பாகத்தை நடிப்பதற்காக ஒரு சரீரத்தை எடுத்துள்ளார் என கூறப்படுகிறது. அவர் அசரீரியானவர், ஆகவே அவர் எவ்வாறு பிறப்பெடுத்தார்? அவர் யாரில் பிரவேசிக்கின்றார்? அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். அதனை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் பல சமய நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் எதனையும் அறியாதுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் அனைத்தும் நிறைந்தவர்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை மாத்திரம் கூற வேண்டும். சிலர் 2 முதல் 3 வருடங்களுக்கு வந்த பின்னர் அறியாமையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறார்கள். பாபா இப்பொழுது அறியாமையை அகற்றி உங்களை இந்த ஞானத்தை கிரகிக்க தூண்டுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் கணவன் இந்த ஞான மார்க்கத்தில் இருந்து மனைவி அறியாமை பாதையில் இருந்தால் அது அன்னமும் நாரையும் சேர்ந்திருப்பது போன்றதாகும். இதனாலேயே முதலில் மனைவிக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனைவி தனது கணவனே தனது கணவனும் தனது குருவும் என்று நம்புகின்றார். ஆகவே மனைவி தனது குருவின் வழிகாட்டல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது இங்கே இவ்வுலகத்திற்கு பொருந்துகிறது. அங்கே அனைவரும் அன்புடன் பழகுவதால் வழிகாட்டல்களுக்கு கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படியாதிருத்தல் என்ற கேள்வியே இல்லை. அங்கே அவ்வாறு எதுவும் இல்லை. இதனாலேயே தர்மம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது என்று கூறப்பட்டுள்ளது. மனைவி இந்த ஞான மார்க்கத்திலிருந்து கணவன் இல்லாதுவிட்டால் அவளால் என்ன செய்ய முடியும்? அவள் இந்த ஞானத்தை ரீங்காரமிட வேண்டும். குழந்தைகளான நீங்களும் இந்த ஞானத்தை ரீங்காரமிட வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுமாறு நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும். யுத்தம் நேர் முன்னிலையில் உள்ளது. பாபா வந்துள்ளார். மக்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். தூய்மையற்ற உலகம் அழைக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் மீண்டும் ஏன் தூய்மையற்றவர்கள் ஆகின்றீர்கள்? ஒரு பெண் இந்த ஞானத்தில் இருந்தால் அவளுக்கு சமமானவர்களுக்கு நன்மையளிப்பது அவளுடைய கடமையாகும். நீங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கான உங்கள் முழு ராஜ்யத்தையும் தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். எவராலும் உங்களை தொட முடியாது. நீங்கள் முழு உலகினதும் அதிபதிகள் ஆகின்றீர்கள். எவ்வளவு வித்தியாசம் உள்ளதென பாருங்கள். உங்களுக்கு அத்தகையதோர் ஆஸ்தியை கொடுப்பவரின் நினைவு உங்களுக்குள் அதிக அளவில் இருக்க வேண்டும். இங்கே நாள் முழுவதும் ஷிவ் பாபாவை நினைவு செய்யாத பலர் உள்ளார்கள். அவர்கள் சதா தங்களின் குடும்பத்தினதும் வியாபாரத்தினதும் குழப்பங்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அதிகாலையில் எழுந்திருந்து தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். பாபா, நான் நிச்சயமாக உங்களிடமிருந்து என்னுடைய ஆஸ்தியை பெறுவேன் என சத்தியம் செய்கின்றேன். பாபா, நீங்கள் மிகவும் இனிமையானவர். உங்களை நினைவு செய்வதனால் எங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களுக்குள்ளே பேசுங்கள். இதுவே இந்த ஞான கடலை கடைதல் என்று அழைக்கப்படுகிறது. பாபா, நான் நிச்சயமாக உங்களிடமிருந்து என்னுடைய முழு ஆஸ்தியையும் பெறுவேன். இப்பொழுது நாங்கள் நிச்சயமாக தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். அப்பொழுதே நாங்கள் எங்களின் சத்தியுகத்து ராஜ்யத்தை பெறுவோம். பாபா, நான் சதா உங்களை நினைவு செய்வேன். 63 பிறவிகளில் நாங்கள் பல பாவங்களை செய்துள்ளோம். எங்கள் தலைகளின் மீது பெரும் சுமை உள்ளது. இதனாலேயே பாபா, நாங்கள் உங்களை மிகவும் அதிகளவில் நினைவு செய்கின்றோம். பாபா, நாங்கள் உணவு சமைக்கும் பொழுது அல்லது உலா போன்றவற்றுக்கு செல்லும் பொழுதும் உங்களின் நினைவில் நிச்சயமாக நிலைத்திருப்போம். இவ்வாறு பாபாவுடன் பேசும் பொழுது நீங்கள் சத்தியம் செய்தால் உங்கள் பாவங்கள் தொடர்ந்தும் அழிக்கப்படும். பாபா, நான் உங்கள் நினைவில் உணவு தயாரிப்பேன். நான் நிச்சயமாக சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். நான் நாளை எனது சரீரத்தை விட்டு நீங்கினால் யாருக்கு தெரியும்? நான் சத்தோப்பிரதானம் ஆக முடியாதிருக்கலாம். மரணத்தை குறித்த அச்சம் உள்ளது. பாபா, நான் நிச்சயமாக உயிருடன் இருக்கும் பொழுதே உங்களிடமிருந்து என்னுடைய ஆஸ்தியை பெறுவேன். பின்னர் நாள் முழுவதும் நீங்கள் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்தீர்கள் என சோதிக்க வேண்டும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் நிச்சயமாக நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய இல்லறத்திலும் வசித்து அனைவருடனும் சாதுரியமாக பழக வேண்டும். தீவிர முயற்சி செய்வதில் மும்முரமாக இருந்தால் உங்களால் நினைவில் நிலைத்திருக்க முடிவதுடன் உங்கள் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். எதிர்காலத்தில் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காதுவிட்டால் உங்கள் அந்தஸ்து குறைவாக இருக்கும். நீங்கள் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதுடன் சுயதர்ஷ்ண சக்கரத்தை சுழற்றுபவர்களாகவும் ஆக வேண்டும். பல கன்னியாஸ்திரிகள் இந்துக்களை கிறிஸ்துவர்களாக ஆக்குவதற்கு அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் மக்களின் கடைகளுக்கும் வீடுகளுக்கும் சென்று தங்கள் கிறிஸ்துவத்தில் பெருமளவு சந்தோஷம் உள்ளது என்று கூறி அவர்கள் அனைவரையும் ஒரு பைபிளை வாங்குமாறு வேண்டுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு மிஷன் உள்ளது. பௌத்தர்களும் ஒரு மிஷன் உள்ளது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை இந்துக்கள் புரிந்து கொள்வதில்லை. எங்கள் இந்து சமயத்தினரை அவர்கள் கிறிஸ்துவர்களாக மாற்றுகிறார்கள். நீங்கள் கண்காட்சிகளில் அதிக அளவு விளங்கப்படுத்துகின்றீர்கள். சிலர் தங்களின் அபிப்பிராயங்களை உங்களிடம் எழுதி கொடுக்கலாம். அவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் அனைத்தும் முடிவடைகிறது. இதனை குறித்தே ரத்தினங்களை குரங்குகளின் முன்னிலையில் வைத்த பொழுது கற்கள் என்று எண்ணி அவற்றை எரிந்தன என்று நினைவு கூறப்படுகிறது. இங்கேயும் அவர்கள் அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களை கற்கள் என கருதி அவற்றை அப்பால் வீசுகிறார்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. ஆம், இந்த தர்மத்திற்கு உரியவர்களை மாத்திரமே அவை தொடும். இது மிகவும் இலகுவானதாகும். தந்தையே சொர்க்கத்தை படைப்பவராவார். அவர் ஒருமுறை மாத்திரமே பாரதத்தில் வருகின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மை ஆக்குபவராகிய தந்தையான என்னை வருமாறு அழைத்தீர்கள். இப்பொழுது நான் உங்களை சொர்க்க அதிபதிகளாக்குவதற்கு வந்துள்ளேன். நீங்கள் நிச்சயமாக இந்த சீரழிந்த உலகை ஒரு மேன்மையான உலகமாக ஆக்குவீர்கள் எனவும் கூறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் இப்பொழுது நரகவாசிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ஷிவ் பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்கள். கடவுள் சிவன் பேசுகின்றார், நான் உங்களை அரசருக்கெல்லாம் அரசர்களாக சொர்க்க அதிபதிகளாக ஆக்குகின்றேன். இது கீதையில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அவர் கூறுகின்றார், நான் சாதுக்களையும் புனிதர்களையும் கூட ஈடேற்றுகின்றேன். நீங்கள் இதனை அவர்களுக்கு கூற வேண்டும். அவர்கள் அழைக்கின்றார்கள், சீதைக்கு உரியவரான ராமரே தூய்மையாக்குபவராவார். அவர்கள் அதன் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. அனைவரும் பக்தர்களே, அதாவது சீதைகள் ஆவார்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ ராமா, வந்து சீதைகளாகி எங்களை ஈடேற்றுங்கள். பின்னர் அவர்கள் ராகவ குலத்திற்கு, அதாவது மேன்மையான குலத்திற்கு உரியவராகிய அரசர் ராமரின் பெயரை ஜபிக்கிறார்கள். உண்மையில் அது அரசர் ராமருக்குரிய விஷயம் அல்ல. அவர்கள் சிவனின் பெயருக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை இட்டுவிட்டதே பிரதான தவறாகும். அவர்கள் ஏன் ஸ்ரீ ராமரையும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நீல நிறமாக சித்தரிக்கின்றார்கள் என நீங்கள் அவர்களை கேட்க வேண்டும். அவர்கள் சத்திய திரேதாயுகங்களில் அழகாக இருந்து பின்னர் அவலட்சணம் ஆகிறார்கள். முதலில் சத்யுகமும் பின்னர் திரேதாயுகமும் அதன் பின்னர் துவாபர யுகமும் பின்னர் கலியுகமும் உள்ளன. இப்பொழுது கலியுகம் உள்ளது. சத்யுகமாக இருந்த பொழுது நீங்கள் அதிக அளவு மரியாதையை பெற்றீர்கள். நீங்கள் சென்று அவர்களுக்கு சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் அத்தனை விரைவாக தங்கள் பிடிவாதத்தை கைவிட மாட்டார்கள். ஒரு மரம் வளர்ந்து பழையதாகும் பொழுது அது முற்றிலும் முக்கிய நிலையை அடைகிறது. இவ்வுலகத்திற்கும் ஓர் ஆயுட்காலம் உள்ளது. புதிய உலகமும் பழைய உலகமும் உள்ளன. பழையது என்றால் தமோபிரதான் உலகமாகிய கலியுகம் என்று அர்த்தம். இவ்வுலகில் ஒரு நபர் கூட சத்தோப்பிரதானமாக இருக்க முடியாது. இப்பொழுது அனைத்தும் தமோ பிரதானமாக உள்ளன. அவை முடிவடைய வேண்டும். புதிய உலகத்தை ஸ்தாபித்தவர் யார்? அதே தந்தையே ஆவார். பிரளயம் நடைபெறுகிறது என்பதல்ல. மக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது தந்தையை அழைக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அவர் நிச்சயமாக பழைய உலகில் வருவார். அவர் தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுவதால் அவர் நிச்சயமாக இறுதியில் வருவார். அவரே கூறுகின்றார், நான் உலகத்தை தூய்மையாக்குவதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் வருகின்றேன். இப்பொழுது சங்கமயுகமாகும். இப்பொழுது தந்தை அனைவரையும் சப்தத்திற்குள் அழைத்து செல்கின்றார். ஆகவே நீங்கள் அத்தகையதோர் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய சொந்த ஸ்திதியை உருவாக்க வேண்டும். அதிகாலையில் விழித்தெழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். இவையே ஷரீரத்தின் அங்கங்களாகும். தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, நான் உங்களுக்கு கூறுவதை கேளுங்கள். முக்தியை அல்லது ஜீவன் முக்தியை பற்றி வேறு எவரும் கூறுகின்ற எதனையும் கேட்க வேண்டாம். தந்தை உங்களை தூய்மையாக்குவதற்கு பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளார். ஆகவே நீங்கள் ஏன் பழைய சுமய நூல்களை நினைவு செய்கின்றீர்கள்? மக்கள் கடவுளை அடைவதற்காக பக்தி செய்கிறார்கள். அவரே தந்தையும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். தந்தையை தவிர எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. எவ்வாறு லக்ஷ்மியும் நாராயணரும் தங்கள் ராஜ்யத்தை பெற்றார்கள்? ஆத்மா ஒரு புள்ளி எனவும் அது ஓர் அற்புதமான பிரகாசிக்கும் நட்சத்திரம் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் என்னை பரமாத்மா என்று அழைக்கின்றீர்கள். உங்கள் லௌகீக தந்தையை நீங்கள் பரமாத்மா என்று அழைப்பீர்களா? பரந்தாமத்தில் வசிப்பவராகிய கடவுளே பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் உங்களுடைய தந்தையாவார். அவர் வந்து இவரில் பிரவேசிக்கின்றார். ஒரு குரு தனது சீடருக்கு அடுத்ததாக அமர்கின்றார். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. அவர் உங்களுடைய தந்தை என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னரும் தந்தை உங்களுக்கு யோகத்தை கற்பித்தார். அவர் கூறினார், என்னையும் விஷ்ணு தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். ஆகவே அவர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சங்கமயுகத்திலேயே கூறுவார். சத்யுகத்தில் ஒரு தர்மமே இருந்தது. ஆகவே அங்கு நிச்சயமாக ஒரு தர்மமே மீண்டும் இருக்கும். அந்த சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். இது அந்த அதே நேரமே ஆகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவேன். தந்தையின் நினைவில் இருப்பதனால் மாத்திரம் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் மிகவும் நன்றாக சேவை செய்கின்ற குழந்தைகளை நினைவு செய்கின்றேன். ஏனெனில் அவர்கள் என்னுடைய உதவியாளர்கள் ஆவார்கள். மற்ற பலருக்கும் நன்மை அளிப்பவர்களை நான் நேசிக்கின்றேன். உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கின்ற ஒரே ஒரு தந்தையையே நீங்கள் நேசிக்கின்றீர்கள். இதனாலேயே குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். பல பயனற்ற எண்ணங்களும் வரும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் சிவனின் காட்சி ஒன்றை காண்பதற்கு தம்மை தாமே துன்புறுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் காட்சிகளுக்காக அதிகளவு முயற்சி செய்கிறார்கள். இங்கே தந்தையை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் எனவும், பின்னர் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஓர் ஆஸ்தியை பெறுவீர்கள் எனவும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். காட்சிகளை காண்பதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. உங்கள் மறுபிறவியில் நீங்கள் இவ்வாறே ஆகுவீர்கள். இதுவே சத்திய யுகத்தின் இளவரசர்களும் இளவரசிகளும் ஆகுவதற்கான கல்லூரியாகும். தந்தை ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதுடன் தேவ ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. தந்தை உங்களுக்கு கூறுகின்ற முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பற்றி எந்த ஞான விஷயங்களை கேட்கும் போதும் அதை கிரகியுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். உங்களுக்கும் உங்கள் லௌகிக குடும்பத்திற்கும் நன்மை அளியுங்கள். 2. வீணான எண்ணங்கள் அனைத்தையும் முடித்து விடுவதற்கு அதிகாலையில் எழுந்திருந்து இந்த ஞானத்தை கடையுங்கள். நினைவு யாத்திரையில் மூழ்கியிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானத்தின் மாஸ்டர் சூரியனாகி இந்த ஞானத்தினதும் யோகத்தினதும் சக்தி வாய்ந்த கதிர்களால் உங்களின் பழைய சமஸ்காரங்கள் என்ற கிருமிகள் அனைத்தையும் எரிப்பீர்களாக. எந்த ஒரு தூய்மையற்ற சூழலை மாற்றுவதற்கும் பழைய சமஸ்காரங்கள் என்ற கிருமிகளை எரிப்பதற்கும் சதா இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நான் மாஸ்டர் ஞான சூரியன். சூரியனின் கடமை ஒளியை கொடுப்பதும் குப்பையை எரிப்பதும் ஆகும். எனவே இந்த ஞானம் யோகம் உங்களின் மேன்மையான செயல்பாடுகளின் சக்தியால் இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களின் சக்தி குறையுமாயின் உங்களின் ஞானம் ஒளியை மட்டுமே கொடுக்கும். ஆனால் பழைய சமஸ்காரங்கள் என்ற கிருமிகள் அழிக்கப்பட முடியாது. ஆகவே அனைத்திற்கும் முதலில் யோக தபஸ்யாவினால் சக்திசாலி ஆகுங்கள். ஸ்லோகம். நல்ல ஆசிகளினதும் தூய உணர்வுகளினதும் மேன்மையான எண்ணங்கள் உங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரிக்க செய்யும். அவ்வியக்த இஷாரா. இப்பொழுது உங்களின் அருள்கின்ற ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். தற்சமயம் குழந்தைகளான நீங்கள் உங்களின் கருணை நிறைந்த ரூபத்தையும் அருள்கின்ற ரூபத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். உங்களின் பொக்கிஷ களஞ்சியங்கள் அனைத்தும் சதா திறந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களின் வாழ்க்கையில் உங்களின் அருள்பவரின் ஆதியான அனாதியான சமஸ்காரங்களை வெளிப்படுத்தி வைத்திருங்கள். உலகம் முழுவதும் இறை செய்தியை கொண்டு சென்று தந்தையின் வெளிப்படுத்துதல் என்ற செய்தியை பரப்பும் ஒரு தூதுவராகுங்கள். பூலோகத்தின் மீது நின்று கொண்டு அதிர்வலைகளை பரப்புவதுடன் இந்த எல்லையற்ற சேவையை செய்யும் ஓர் எல்லையற்ற அருள்பவர் ஆகுங்கள். நீங்கள் மகா அருள்பவர் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.